إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمدٍ وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் செலவாத்தும் செலாமும் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபர் தாபிஈங்கள் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான உமினான ஆண்கள் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இஃத்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் விசேஷமாக குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது வல்லல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அம்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அன்பான வேண்டுகோள். நோயாளிகள், இயலாதவர்களை தவிர மற்றும் வாலிபர்கள், முடியுமானவர்கள், மேலே பள்ளிவாசல்ல தாராளமா இடம் இருக்குது, தயவு செஞ்சு மேலே வந்து உட்கார்ந்துக்கோங்கல்லாம், அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானா. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகளை படைச்சிருக்கிறான், மஹ்லூகாத்துகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அந்த ஒவ்வொரு மஹ்லூக்குகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்றதுக்கு உண்டான அந்த வாழ்க்கையுடைய கலையை எல்லாம் படிச்சு கொடுத்திருக்கிறான். அது மனிதனாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், மலக்குமார்களாக இருக்கலாம், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹயாத்தையும் வச்சிருக்கிறான், மௌத்தையும் வச்சிருக்கிறான். அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த ஒவ்வொரு ஹயாத்துகளும் அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த படைப்பினங்களுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில மிகவும் சிரேஷ்டமான கண்ணியமான ஒரு உன்னதமான படைப்பு தான் மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி அமைய வேண்டும், அவன் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி ஒரு மனித வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடையில ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை எப்படி அழகாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நான் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், உள்ளத்தில் அமைதியோடு இருக்கணும், என் உள்ளத்தில் சாந்தி இருக்கணும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். அது ஏழையும் விரும்புகிறார், பணக்காரன் விரும்புகிறார், படித்தவர் விரும்புகிறார், பாமரர் விரும்புகிறார், ஆண்கள் விரும்புகிறாங்க, பெண்கள் விரும்புகிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் நான் நிம்மதியாக இருக்கணும். அதுக்காண்டி தான் உலகத்தில் இவ்வளோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளோ முயற்சிகள், இவ்வளோ கஷ்டங்கள். ஏன் காரணம், நிம்மதியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்தவன், அவன் ஹாலிக், அந்த படைப்பினங்களுடைய நுட்பங்களை மிகவும் தெரிஞ்சவன் அவன். அவன் ஹக்கீமுன் பிஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களுக்கு எது தேவை, அவனுடைய படைப்பினங்களில் எது நல்லம், அந்த படைப்பினங்களில் எது நிம்மதி, எதை செஞ்சால் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு மனிதனுடைய நிம்மதியை பத்தி மூணு இடத்துல பேசுறான். முதலாவது ஒரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதனுக்கு இரவுடைய நேரத்தில் ஒரு அமைதியை வச்சிருக்கிறான், இரவுடைய நேரத்தில் ஒரு நிம்மதி வச்சிருக்கிறான். இரவு என்று சொல்லது மனிதன் பகல் முழுக்க அலைஞ்சி திரிஞ்சி துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டியோ வேற வேற தொழில் வாய்ப்புகளுக்காக வேண்டியோ அலைஞ்சி இரவுடைய நேரம் அவன் இளைப்பாறக்கூடிய, ஓய்வெடுக்கக்கூடிய, நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது. அன்பானவர்களே, இரண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிகும் சகனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு மனிதனுடைய புயூதிகும், உங்களுடைய வீடுகள்ல நாங்க நிம்மதியை வச்சிருக்கிறோம். ஒருத்தருடைய சொந்தமான ஒரு வீடு, அது நாலு சுவரு தான் இருக்குது அல்லது பலகையால தான் கெட்டிருக்கிறார் என்று சொன்னால், அது அவருக்குரிய வீடா இருக்கும் என்று சொன்னால், அந்த இரவுல அவருடைய வீட்டில் நிம்மதியாக இருப்பார். ஃபேன் இல்ல, கரண்ட் இல்ல, லைட் இல்ல, ஒன்றும் இல்ல, தரையில படுத்திருப்பார், நிம்மதியாக இருப்பார். ஏனது அவருடைய வீடு. அந்த நிம்மதி அவருக்கு எந்த ஒரு வீட்லயும் கிடைக்காது, எந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் கிடைக்காது அவருக்கு. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மூணாவது இடத்துல எல்லாம் சொல்றான் ஆச்சரியமான ஒரு விஷயம், அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அவனே சொல்றான், இது என்னுடைய அத்தாட்சியில் நின்றும் ஒரு விஷயம், இந்த இடத்துல நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சியில் நின்று ஒரு விஷயம் என்னது, உங்களை நாங்கள் ஃபலகலக்கும் அஸ்வாஜன், நாங்கள் ஜோடிகளாக படைச்சிருக்கிறோம், லிதஸ்குனு இலைஹா, அந்த ஜோடி ஒருவர் மற்றவரிடத்தில் நிம்மதி அடைகிறதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களை, சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகான திருமண பந்தத்தில் அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான். அழகான திருமணத்தில், கல்யாணத்தில் ஜோடி சேர்றாங்க, ஹலாலான முறையில் ஜோடி சேர்றாங்க, அல்லாஹ் அதில் நிம்மதியை வச்சிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்ப ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த நிம்மதி அல்லாஹ் திருமணத்தில் நிம்மதி என்று சொல்றான், அந்த நிம்மதிய இன்றைக்கு திருமணம் முடிச்சும் எத்தனையோ பேர் திருமணம் முடிச்சதனால நான் நிம்மதியை இழந்திருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் இல்ல, திருமணம் முடிச்சதனால எனக்கு மனைவியுடைய பிரச்சனை, திருமணம் முடிச்சதனால எனக்கு பிள்ளைகளுடைய பிரச்சனை, திருமணம் முடிச்சதனால எனக்கு மாமி மாமாவோட பிரச்சனை, திருமணம் முடிச்சதனால எனக்கு என் உம்மா அப்பாவோட பிரச்சனை என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லி எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்றான் என்றா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவன் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. நஊது பில்லாஹ். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாங்கள் நிம்மதி இல்லைன்னு சொல்றோம் திருமணத்துக்கு முன்னால, கல்யாணம் முடிச்சதுக்கு போற என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொன்னால், அது நான் எங்கேயோ ஒரு இடத்துல விட்ட பிழையே தவிர திருமணத்தில பிழை இல்லை. அந்த நிம்மதியில எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நிச்சயமாக அல்லாஹ் இந்த நிம்மதிய சொல்றான். அத்தாட்சிகள் விஷயம். அப்ப அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பிழை எங்க நடந்திருக்குது என்று சொல்லி திருமணம் முடிச்சும் நாங்க நிம்மதிய இழந்திருக்கிறவங்க நாங்க தேடணும். நான் எங்க விட்டேன் இந்த பிழைய? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு பயான் செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு விஷயத்தை பத்தி பயான் செய்ய ஆரம்பிச்சாங்கண்டா, அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தை ஓதுவாங்க. இது நபியுடைய ஒரு முக்கியமான சுன்னத். ஆனா நிக்காஹுடைய குதுபாக்கள் ஓதக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு ஆயத்துகள் ஓதுறாங்க. மூணு ஆயத்துகளும் தக்வா சம்பந்தப்பட்ட ஆயத்துகள், முதலாவது ஓதுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இரண்டாவது ஆயத்து ஓதுவாங்க, யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. இரண்டாவது ஆயத்து ஓதுவாங்க. மூணாவது ஆயத்து ஓதுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் முஃபஸ்ஸிரிங்கள் வழங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூணு ஆயத்தை மோதினாங்கன்னு சொன்னால், முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணத்தில் தக்குவாவை, திருமணத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தினாங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதனுடைய திருமண ஒரு வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு கட்டம் திருமணம். அந்த திருமணத்தில் மூணு கட்டங்கள் இருக்குது. ஒன்று குபைலன் நிக்காஹ்னு சொல்லுவாங்க, திருமணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இளம் வயதுடைய பீரியட், அந்த யூத்துடைய ஒரு பீரியட். ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அந்த நேரம். மூணாவது திருமணத்துக்கு பின்னால. இந்த மூணு விஷயத்தையும் சுட்டி காட்டுறதுக்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூணு ஆயத்துகளே மோதினாங்கன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, சகோதரர்களே, திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க எல்லோரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் இருக்குது. அது இந்த வெறுமனே ஒரு அரவர் குத்துபால, வெறுமனே ஒரு நிக்காஹுடைய பயான்ல இது எங்களுக்கு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு செய்ய முடியாது. திருமணத்தை பத்தி, திருமணம் முடிக்க போறவர்கள், திருமணம் முடித்து கொடுப்பவர்கள், இவங்க ரெண்டு பேரும், ரெண்டு சாராரும் படிக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்குது. முதலாவது, திருமணம் முடிச்சு கொடுக்க போறது என் ஆம்பளை பிள்ளையா அல்லது என்னுடைய பொம்பளை பிள்ளையா, நான் ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க போறேன்னா திருமண வயசு வந்துருச்சா என் பிள்ளைக்கு? இப்ப திருமணம் வயசு வந்துட்டால் நான் என்னுடைய பிள்ளைக்கு தகுந்த ஜோடியை தேடுறது என்று சொன்னால், நான் எப்பேற்பட்ட ஒரு ஜோடியை தேடணும், அந்த தேடுறதுக்கு முன்னால என் பிள்ளைய நான் எப்படி அதுக்கு ரெடி ஆக்கணும்? திருமணம் என்று சொல்றது அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வெறுமனே என்னுடைய ஆசைய, வெறுமனே என்னுடைய தேவைய, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைய பூர்த்தி செய்யற ஒன்று மட்டுமல்ல, திருமணத்துக்கு பின்னால ஒரு சமூகம் உருவாக போகுது. ஒரு சமூகம் உருவாக போகுது. யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த மஜ்மால நாங்க இருக்கிறோம், எங்களுடைய அப்பா கெத்தின பிள்ளைகள், அந்த ஒவ்வொரு முடிச்ச குழந்தைகள், அதுக்கு பின்னால இப்ப நாங்க எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், நாங்க எங்கடத்தின பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள், ஒரு குறுகிய காலத்துல ஒரு வெறுமனே ஒரு 30-40 வருடங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமூகம் உருவாயிருக்குதா இல்லையா? அன்புக்குரியவர்களே, திருமணம் என்று சொல்றது வெறுமனே ரெண்டு பேர் சேர்றதல்ல, ஒரு சமூகத்தை உருவாக்குறது, ஒரு சமூகத்தை உருவாக்குறது. அன்பானவர்களே, சகோதரர்களே, எனவே திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால யாரு முடிச்சு கொடுக்கிறோமோ, முதலாவது என்னுடைய குழந்தைகளை தயார்படுத்த வேண்டிய நிலைமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அல்லது அந்த குழந்தையுடைய பொறுப்புதாரிகளுக்கும் மிகவும் ஒரு பெரிய பாரிய பொறுப்பா இருந்து கொண்டிருக்குது. அது பொம்பளை பிள்ளையா இருக்கலாம் அல்லது ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம். திருமணம் முடிச்சு பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு போனா நீ மாப்பிள்ளையோட எப்படி நடந்து கொள்ள வேணும், மாப்பிள்ளைக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்னது, ஹக்குகள் என்னது, உன்னின் மீது உண்டான ஹக்குகள் என்னது, நீ மாமியோடு எப்படி நடந்து கொள்ள வேணும், நீ எப்படி பேச வேணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இதை படிச்சு கொடுக்கிறது யாரு தெரியுமா? புள்ளையிட உம்மா சொல்லி கொடுக்கணும். அது வீட்டில் புள்ள பார்த்து படிக்கணும். முதலாவது திருமணத்துக்கு முன்னால என்னுடைய உம்மா வாப்பா எப்படி நடந்து கொள்றாங்க, ஏண்ட வாப்பா உம்மா எப்படி நடந்து கொள்றாங்க, ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பாக்கு எப்படி மரியாதை கொடுக்குறா, ஏண்ட உம்மா வாப்பா வேலை விட்டு வரக்குள்ள எப்படி மரியாதையா வரவேற்கிறா, என் உமா என் வாப்பாவோட எப்படி அழகான முறையில் நடந்து கொள்றா, ஒரு பிரச்சனை வருவதா, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருவதா, என் உமா எப்படி என் வாப்பாவோட அந்த முறையில் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. அந்த புள்ள உமா கிட்ட படிக்கணும், புள்ள பாப்பா கிட்ட படிக்கணும். ராம்புல புள்ள என் வாப்பா என் உமாவோட எப்படி நடந்து கொள்றாரு, என் உமா எப்படி அழகிய முறையில் அவர் செயல்படுத்துறாரு, எப்படி மேனேஜ் பண்றாரு. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரு குடும்பம் என்று சொல்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் போல, ஒரு குடும்பம் என்று சொல்றது ஒரு நிறுவனத்தை போல, ஒரு நிறுவனத்தை ஒரு பொஸ் இருக்கிறாரு, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரு கம்பெனியை எப்படி அவர் ரன் பண்ண வேணும், ஒரு கம்பெனியை எப்படி அவர் மேனேஜ் பண்ண வேணும், ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ண வேண்டும், ஸ்டாஃப்ல பிரச்சனையா அல்லது வெளியில பிரச்சனையா எப்படி சால்வ் பண்ண வேண்டும் என்ற முறைய அவர் கட்டாயம் படிச்சிருப்பாரு, படிச்சிருக்க வேண்டும். இதே போல ஒரு குடும்பம் நடத்துற நாங்க என் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது என்ற விஷயம் எனக்கு தெரியும். கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வாய்த்தக்கமா இருக்கலாம், பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்க ஆண்கள் அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கு ஒரு சிலர் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம், ஆண்கள் பெண்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இல்ல, ஆண்கள் பெண்களை மேனேஜ் பண்ணக்கூடியவர்கள், நிர்வகிக்க கூடியவர்கள். ஒரு பிரச்சனை எப்படி நிர்வகிக்கணும், பெண்கள் எப்பயுமே பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, ஆண்கள் அதை நிர்வகிக்கணும், அதை மேனேஜ் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு எப்படி நாங்க அவருக்கு சொல்யூஷன் கொடுக்க வேணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த சூழலை இந்த ஊட்டுலுக்கு இருந்து திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பார்க்க வேணும் எப்படி என்று உம்மா அப்பா நடந்து கொள்றாங்க. அன்பானவர்களே, சகோதரர்களே, இந்த ஆரம்பம் இந்த இந்த படிப்பு இந்த பிள்ளைகளுக்கு நாங்க உண்டு எங்க வாழ்க்கையில காட்ட வேணும். இரண்டாவது திருமணத்துக்கு முன்னால அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் உன்னுடைய மனைவியுடன் எப்படி நடந்து கொள்ள வேணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எல்லாத்தையும் நாங்க பொட்ட பக்கம் சொல்லிக் கொடுக்கிறோம், எல்லாத்தையும் மாற்று முறையில சொல்லிக் கொடுக்கிறோம். இப்ப என்ன நடக்குது, திருமணம் முடிக்கிறாங்க, சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து செஞ்சு வைக்கிறோம், கடைசியில உம்மா வாப்பா ஊட்டின விஷயங்கள் இங்க மனைவி ஒரு சைடு எடுத்து பிடிக்கிறா, அங்க கணவன் ஒரு சைடு எடுத்து பிடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இளவயசுள்ளவராக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் முட்டு கொடுக்க தயாரில்லை. காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டு குடும்பங்களும் முட்டு கொடுக்க தயாரில்லை. இப்போ கடைசியில முறிவுல போயிட்டு சேரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, முதலாவது தர்பியத் வீட்டுல உம்மா சொல்லி கொடுக்கணும், மகனுக்கு வாப்பா சொல்லி கொடுக்கணும், மகனுக்கு உம்மாவும் சொல்லி கொடுக்கணும். மகனே, நீ மாமியோடு எப்படி நடந்து கொள்ளணும், நீ மாமாவுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும், ஒரு உம்மா வாப்பாக்கு நீ எப்படி இருக்கிறியோ இத போலதான் உன்னுடைய மாமியும் மாமாவும் நீ கண்ணியம் கொடுக்கணும். இது திருமணத்துக்கு முன்னே எப்படி சொல்லிக் கொடுக்கறது, அங்க போயிட்டு அப்படியே அங்க சாஞ்சிட்டது இல்ல, அங்க எல்லாத்தையும் செலவழிக்கிறது இல்ல, கட்டுப்பாடு வச்சுக்கொள்ளணும் என்று சொல்லி போறதுக்கு முன்னாலே நஞ்சூட்டப்பட்ட நிலைமையில இவட உள்ள மோசமான நிலைமையில ஒரு வீட்டுக்கு இவர் குடி போறாரு, அது ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம். இப்ப மாமி ஏதாவது சொல்லக்கூடிய நேரத்துல இம்மகளுக்கு ஓஹோ உம்மா இதைத்தான் சொல்லி தந்தா போல என்று விளங்குது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரு தடவை அது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி குறை சொல்றாங்க, வாப்பா பாருங்க யாரு நபியை பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட குறை சொல்றாங்க, பாருங்க நபி முஹம்மத் உங்களுடைய தோழர் இப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு, இப்படி இப்படி எல்லாம் செய்யறாரு என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றான். அன்புக்குரியவர்களே, வாப்பா என்ன சொல்றாரு, ஒரு அழகிய வாப்பா பாருங்க, நல்ல ஒரு வாப்பா பாருங்க, மகள் நான் திருமணம் முடிச்சு தந்தது அதோட முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களும் நீங்களும் கணவரும் பேசி முடிச்சு. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு எங்கட புள்ள அழுவுது, போன் பண்ணி புள்ள அழுவுது, இப்ப வாப்பா போறாரு பட்டனை கழட்டி கொண்டு போறாரு, ஷர்ட்டை கழட்டி கொண்டு போறாரு, என்ன மகள அள வச்சது இல்ல, நீ என்னத்தை செஞ்சாய், வேண்டியதை செய்யட்டும், மகன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பார்த்துக்கொள்ளட்டும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்ப வீட்டுல கொடுக்கிற தர்பியத் அதுக்கும் கொஞ்சம் மேல் மிச்சமாக திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்தால் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல ஏற்பாடுகள் நடந்திருக்குது. கவுன்சிலிங் வெள்ளவத்தையில திமட்ட கொடையில கவுன்சிலிங் சென்டர்ஸ், ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங், திருமணத்துக்கு முன்னால எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசமா செய்யறாங்க. எங்கட குழந்தைகளை, எங்கட பொம்பளை பிள்ளைகளை, எங்கட ஆம்பளை பிள்ளைகளை அனுப்புங்க, அதுக்கு அவங்க படிக்கட்டும். இந்த இல்ம தெரியாம அதிகமானவர்கள் இன்றைக்கு வாராங்க, திடீரென்று வாராரு கல்யாணம், திடீரென்று கல்யாணம், மாப்பிள்ள வாராரு எங்கிருந்து, லண்டன்ல இருந்து வாராரு, மாப்பிள்ள அமெரிக்கால இருந்து வாராரு, கனடால இருந்து வாராரு. அவர் வந்த உடனே நிக்கா நடக்கணுமாம், நேரம் மாப்பிள்ள ஏர்போர்ட்ல இருந்து பள்ளிக்கு வாராரு, நிக்கா நடக்குது, அடுத்த நாள் மாப்பிள்ள போரின் போயிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கும் உறவுகள் என்ன? போன்ல பேசுறாங்க, ஸ்கைப்ல பேசுறாங்க, சேட் பண்றாங்க. கடைசியில் என்ன நடக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும், ஃபித்னா ஃபசாதுகள் வந்து கல்யாணம் முறிஞ்சு போச்சு. காரணம் என்ன? மாப்பிள்ள சரியான பிஸி, அவருக்கு லைஃப பத்தி படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அன்புக்குரியவர், இது வாழ்க்கை. சாதாரணமாக ஒரு ஷர்ட், ஒரு வருஷத்துல உக்கி போற ஷர்ட்ட நாங்க ஒரு பெருநாளைக்கு எடுக்கிறேன்டா எத்தனை கடையில ஏறி இறங்குறோம். எங்கட பிள்ளைக்கு ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு, ஒரு கவுன் எடுக்கிறதுக்கு எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறோம். எனக்கு ஒரு மாப்பிள்ள என் குடும்பத்துக்கு வரப்போறாரு, அந்த மாப்பிள்ளைய பத்தி நான் விசாரிக்கிறது இல்லையா? என் மாப்பிள்ள என்ன செய்யறாரு? மாப்பிள்ள வாப்பா, மாப்பிள்ள நானா, மாப்பிள்ளைய சாச்சா நல்ல மனுஷனாம், மாப்பிள்ளைய வாப்பா இப்படி ஒரு நல்ல ஒரு பேர் வந்த ஒரு ஆளாம். அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் கண்டு ஏமாந்துடுவானாம். விசாரிங்க, சில இடங்கள்ல போயிட்டு விசாரிச்சாலும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுட்டாங்களா மனசுல சில விஷயங்கள் உடஞ்சு பேசுறது. விசாரிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. பொண்ணுட்டு சைட்ல விசாரிக்கணும், மாப்பிள்ளோட்ட சைடும் விசாரிக்கும், கட்டாயம் விசாரிக்கணும். விசாரிக்காமல் முடிக்க வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, விசாரிங்க, பொண்ணை பார்த்து முடிங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ், கல்யாணம் முடிக்க போறேன். ரசூலை கேட்டாங்க, பொண்ணை பாத்தீங்களா? இன்றைக்கு அதிகமான கல்யாணங்கள் பொண்ணை பார்க்கறது இல்லை, நேரடியா ஸ்கைப்ல காட்டுறாங்க, வேற 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 சோசியல் மீடியாக்களை காட்டுறாங்க, போட்டோ அனுப்புறாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, கடைசியில கல்யாணம் பண்ணி மாப்பிள்ள ஸ்தாதுல வந்து உட்கார்றாரு, பொண்ணு படுக்கிறதுல வந்து உட்கார்ந்திருக்குது. இப்ப திருமணத்துல பிரச்சனை ஏன்? நீங்க ஸ்கைப்ல காட்டின புள்ள இல்ல, இது வேறொரு புள்ளன்னு சொல்றாரு. அன்பானவர்களே, சகோதரர்களே, திருமணம் இதை விசாரிங்க. இன்றைக்கு அதிகமான திருமணங்கள் உடஞ்சி போகுது, தலாக்ல பேசி முடியுது, அதிகமான தலாக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சு இல்ல, பொம்பளைய பத்தி விசாரிச்சு இல்ல. விசாரிச்ச இடத்துல நல்ல மென்றுதான் சொன்னாங்க. ஒருத்தர் கிட்ட விசாரிச்சு வேற இல்ல, பக்கத்துள்ள விசாரிங்க. விசாரிக்கப்படுறோம், என்கிட்ட வந்து கேட்கிறாரு, உங்கள்ட்ட அடுத்து விட்டால் மாப்பிள்ளைய நாங்க பேசிக்கிறோம், இவர் நல்லமா? இப்ப நான் என்ன தெரியுமா செய்யறது? அவர்கிட்ட பேசி உங்களைய பத்தி விசாரிச்சாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஸ்தஷாரு முஹ்தமன்னு சொன்னாங்க. மஷூரா கேட்கப்படுறவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். நான் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாது, உண்மையா உண்மையா சொல்லணும். மாப்பிள்ள நல்லவரா? நல்லவர் என்று சொல்லுங்க. மாப்பிள்ளைய வேற வேற கெட்ட பழக்கங்கள் இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப நல்லம் அதை சொல்லுங்க. இருக்கிறது இருக்கிறத படி சொல்லுங்க, இல்லாதத சொல்லி பொய் சாட்சிகளை சொல்லி கல்யாணத்தை முறிக்கிற நோக்கத்தில் யாரு அதை செய்வாங்களோ அவங்களுக்கும் நாளைக்கு பயங்கரமா நரகம் இருக்குது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, திருமணத்துக்கு முன்னால் ஒரு கட்டம் விசாரிங்க. மாப்பிள்ளூட்டாக்கள் பொண்ணுட்ட விசாரிங்க, பொண்ணுட்டாக்கள் மாப்பிள்ளூட்ட விசாரிங்க. அவர் பொறையில் இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், மாப்பிள்ளோட வாப்ப பெரிய சூஃபியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ள நல்லவனா, பொண்ணு நல்லமா, விசாரிங்க. ரெண்டாவது கட்டம் திருமணத்துடைய நேரம். இப்ப முதலாவது கட்டத்தில் பாருங்க, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத போறதுக்கு காரணம் இந்த முதலாவது கட்டத்துல ஏதாவது ஒன்று நான் விட்டுட்டேனா? ரெண்டாவது கட்டம் திருமணத்துடைய அந்த நேரம். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு திருமணத்துடைய நேரத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னா ஃபசாத், எங்கட உம்மத்துகள் செய்யக்கூடிய அநியாயம். கல்யாணம் பெருசா நல்லா பரக்கத்தா நடக்குது, திருமணம் பார்த்ததோட ஹஜ்ரத் கூப்பிட்டு ஃபாத்திஹா ஓதியாச்சு, பள்ளியில நிக்காஹ் நடக்குது, அதுக்கு பின்னால ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வலியுமா? அதுக்கு பின்னால, அதுக்கு முன்னால மெஹந்தி சாப்பாடு, அதுக்கு முன்னால குடல் சாப்பாடு, அதுக்கு முன்னால மாப்பிள்ளூட்டாக்கள் பொண்ணுட்டுக்கு போறது, பொண்ணுட்டாக்கள் மாப்பிள்ளுக்கு போறது, மாப்பிள்ளோட பெரியம்மா பொண்ணை பார்க்கணுமாம், மாப்பிள்ளோட சாட்சி பொண்ணை பார்க்கணுமாம். இப்படி செஞ்சு செஞ்சு அநியாயம் செஞ்சு இஸ்ராப் செஞ்சு கடைசியில திருமணம் மண்டும். ஆக பெரிய அநியாயங்கள் அத்தூழியங்களோட திருமணம் நடக்குது. நிம்மதி எங்க கிடைக்கும்? சந்தோஷம் எங்க கிடைக்கும்? வலிமால அநியாயம், வலிமால இஸ்ராப். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் இஸ்ராப் செய்யக்கூடியவர்கள் விரும்ப மாட்டான். அந்த இஸ்ராஃபோட நடக்கக்கூடிய கல்யாணம், ஹராத்தோட நடக்கக்கூடிய கல்யாணம். இன்றைக்கு திருமணங்கள்ல புதிய ட்ரெண்ட் ஒன்றா இருக்குது, எப்படி மியூசிக் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறது. இது முஸ்லிம்களுடைய கல்யாணத்திலும் விதிவிலக்கல்ல. எங்கட பொடியம்மார் செட் ஒன்றும் அதே கூத்த போட்டு கொண்டு தான் இருக்கிறார். என்ன செய்ய, பொடியம்மார் என்று சொல்லிக் கொண்டு எங்கட தீன்தாரிகளும் அதுக்கு பின்னால் பயித்துக் கொண்டிருக்கிறார். பொண்ணுடைய உமா அவ சொல்றதுக்கு மேல ஒன்னும் போவேல. கல்யாணத்துக்கு மட்டும், கல்யாண மண்டுக்கு மட்டும் எல்லாம் பொண்டாட்டிக்கு சரண்டர் ஆகின்றது.
எல்லாரும் பொண்டாட்டிமாருக்கு சரண்டர் கல்யாணம் அண்டைக்கு. இல்ல அவ தெரியும் தானே, அவ ஒரே கரைச்சல் இப்படி செய்ய சொல்லி அதனால தான் சும்மா விட்டேன், இல்லாட்டி வேறொன்றும் இல்ல. அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, என் வாழ்க்கையில பிரச்சின முசீபத்தா இந்த இரண்டாவது கட்டத்தில் என்ன முசீபம் நடந்துட்டு பார்ப்போம். மூணாவது விஷயம், திருமணத்துக்கு பின்னால, திருமணத்துக்கு பின்னால் ஒரு குடும்பம் என்று ஆயிட்டோம், திருமணத்துக்கு பின்னால கணவன் மனைவி என்று ஆயிட்டோம். இன்றைக்கு அதிகமானவர்கள் திருமணம் முடிச்சும் நிம்மதி இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதிய பாவத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, ஜினா மடங்கள்ல தேடிக்கொண்டிருக்கிறாங்க, போதை வஸ்துகள்ல தேடிக்கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்களை விட்டது, அவங்களோட வாழ்க்கையை விட்டது. அல்லாஹ் தெளிவா நிம்மதி இருக்குது என்று சொல்லிட்டான். ஆனா இவர் சொல்றார், எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு நிம்மதி 5-star ஹோட்டல்ல இருக்குது, எனக்கு நிம்மதி இந்த டேப்லெட் போட்டுறதுல இருக்குது, எனக்கு நிம்மதி இந்த போதை வஸ்துல இருக்குது, எனக்கு நிம்மதி இந்த ஹராத்துல ஜினால இருக்குது என்று சொல்றார். அன்பானவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத் முஹப்பத். அல்லாஹ் இந்த மூணாவது ஆயத்துல வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மத்தன் சொல்றான். உத்தும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த திருமணத்துல. உத்தன்னு சொன்னால் இளம் வயசுல கணவன் மனைவிக்கு மத்தியிலிருக்க கூடிய அன்பு, இது லவ் என்று சொல்லுவோம். அடுத்தது ரஹ்மத் என்று சொல்றது, அந்த கணவன் மனைவி புள்ள கிடைச்சி, அவங்களுக்கு புள்ள கிடைச்சி, பேரன் பேத்தியை கண்டுட்டாங்க, கணவன் மனைவி பிரிக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த கணவன் மனைவி வீட்டில் வயசாளிகள் ரெண்டு பேர், அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு இருக்குதே, இது ரஹ்மத். அன்பானவர்களே, அல்லாஹ் இவ்வளவு சொல்லிட்டான், புத்தும் இருக்குது, ரஹ்மத்தும் இருக்குது, சுக்கூன் இருக்குது, நிம்மதி இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் இந்த மூணாவது ஸ்டேஜ பாருங்க, எந்த இடத்துல நான் பீல ஊட்டிக்கிறேன். அதுக்கு ஆகப்பெரிய ஒரு ஆகப்பிண்டைக்கு அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்கெண்டே வந்தது தான் இந்த ஸ்மார்ட் போன். கசப்பான விஷயம் சகோதரர், கசப்பான விஷயம். இந்த சோசியல் மீடியாக்கள்ல இன்றைக்கு என்ன மனைவியை தவிர உலகத்தில் பார்க்கிற எல்லா பொம்பளையும் எனக்கு பசுந்தா வழங்குறாள். என்ன மனைவியை பார்த்தா எனக்கு எரிச்சல் வருவது. காரணம் என்னண்டா, என் போன்ல வாரது எனக்கு பசுந்தா வழங்குது. போன்ல வாரது, படங்கள்ல வாரது, நஜீஸ்கள்ல வாரது எனக்கு பசுந்தா விளங்குது. என் மனைவியை பார்த்தா எனக்கு பசுந்து இல்ல, என் மனைவியை பார்த்தா எரிச்சல் வருவது. காரணம் என்னண்டா, அல்லாஹ் தந்த இந்த கண்களால அல்லாஹ் இதை பார்க்க வானான்னு சொன்னானோ அதை பார்க்கிறது, அல்லாஹ் இதை பார்த்து நீ அனுபவின்னு சொன்னானோ அதை மறந்து இருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போனால வந்த முசீபத் இன்னைக்கு காஜிமார்கள்ட்ட பத்தி கேட்டு பாருங்க. இன்னைக்கு தலாக்குரிய ஒரு காரணம் என்ன, அதுவும் ஒரு பெரிய காரணமா ஹைலைட் பண்ணி சொல்றாங்க, இந்த சோசியல் மீடியா போன். இதுல ஆண்களும் தான் பெண்களும் தான். அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, இந்த போனுக்கு கொடுக்கிற முஹப்பத், இந்த போனுக்கு கொடுக்கிற முன்னுரிமை என்ன மனைவிக்கு இல்ல, என்ன உம்மாக்கு இல்ல, என்ன வாப்பாக்கு இல்ல, என்ன பிள்ளைகளுக்கும் இல்ல, குர்ஆனுக்கு இல்ல, அல்லாஹுக்கு இல்ல, தொழுகைக்கும் இல்ல. அப்படியேப்பட்ட ஒரு முசீபத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, படிப்பினை பெறது எப்ப? இது எல்லாத்தையும் முட்டுட்டு நிம்மதி இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, லைஃப் வாழ்க்கை ஒரு நோக்கம் இல்லாம பயிற்சி கொண்டிருக்கிறேன். நாங்கள் யோசிச்சு பாருங்க, நானும் என்னுடைய மனைவியும் எப்பயாவது உட்கார்ந்து நாங்கள் என்ன நோக்கத்துக்காடி திருமணம் முடிச்சுக்கிறோம், என்ன நோக்கம், என்ன விஷன் என்ன, என் வாழ்க்கையுடைய விஷன் என்ன, நான் ஏன் புள்ள பத்தி போட்டிருக்கிறேன், காரணம் ஏன் தெரியா, என்ன உட்பட. இன்னைக்கு 99% மஜ்மால கேட்டு பாருங்க, நீங்க ஏன் கல்யாணம் முடிச்சீங்க, தெரியாது. வாழ்க்கையுடைய விஷன் என்ன, தெரியாது. ஏன் புள்ள குட்டை பேச்சு போட்டுக்கிறீங்க, தெரியாது. அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த வாழ்க்கையில எங்க நிம்மதி கிடைக்கும்? அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, நிம்மதி கிடைக்கணுமா, இந்த மூணு கட்டங்கள் இப்ப நாங்க தாண்டி வந்துட்டோம். ரெண்டு கட்டங்களா, ரெண்டு கட்டங்கள் தாண்டி வந்துட்டோமா, இப்ப எங்க பிள்ளைகளுடைய நிம்மதியை நாங்க தேடுவோம். மூணாவது கட்டத்தில் நாங்க இருக்கிறோமா, இப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். என் மனைவியும் நானும் உட்கார்ந்து என் வாழ்க்கையுடைய நோக்கத்தை, மிஷன், விஷனை நாங்க எழுதுவோம். ஏன் வாழ்வோம், ஏன் எங்கட பிள்ளைகளை பெத்து போட்டிக்கிறோம், ஏன் எங்கட பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஏன் எங்கட பிள்ளைய ஓத வைக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் அன்புக்குரியவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், தயவு செஞ்சு வீட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய சுவாசமே வாணும். இன்றைக்கு எல்லாம் நாங்கள் போதை பொருளை பத்தியே பேசுறோம், போதை பொருளை வாலிபர்கள் அடிக்ட் ஆகிறது பத்தி பேசுறோம். ஆனா அது பயங்கரமான ஒரு அடிக்ஷன் என்ன தெரியுமா, பயங்கரமான போதை வஸ்து இந்த போன். இந்த போனுடைய அடிக்ஷனுக்கு யாருக்கும் விளங்குது இல்ல. ரெண்டு நாளைக்கு போன் ஆஃப் பண்ணி எங்கேயாலும் வச்சுட்டு இருந்து பாருங்க, உங்களோட கை நடுங்குதா இல்லையான்னு பாருங்க. போன் இல்லாம சார்ஜ் இல்லாட்டி தடமாறுறோம், பதறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை நிம்மதியானது சந்தோஷமானது வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கிறான். சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு அதுக்குண்டான முறையும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். நபியினுடைய வாழ்க்கை முறையை படிப்போம். இந்த நிம்மதியா வாழ்க்கையை நாங்க குர்ஆன் ஹதீஸ் மூலமாக வாழ்றதுக்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.